السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى: تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان واتقوا الله إن الله شديد العقاب. صدق الله العظيم. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்முடைய இரு உலக வாழ்க்கையின் வெற்றிக்காக, இரு உலக வாழ்க்கையிலும், இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நிம்மதியாக, சந்தோஷமாக, இன்பமாக வாழ்வதற்காக வேண்டி, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் ஏவல்களையும் விலக்கல்களையும் வைத்திருக்கிறார். வாஜிபுகள், ஃபர்துகள், ஹராம்கள் என்று ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை வழிமுறை எம்முடைய இரு உலக நலவிக்காக, எங்களுடைய வெற்றிக்காக, எம்முடைய சந்தோஷமான வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கிறார். ஈமானுள்ள நாங்கள், மூமின்களாகிய நாம், எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய ஏவல்கள் என்ன என்று படித்து விளங்கி அதன்படி செயல்பட வேண்டும். அல்லாஹுவினால் ஹராமாக்கப்பட்டவைகள் என்ன என்று விளங்கி படித்து தெரிந்து அதிலிருந்து நாங்கள் தவிர்ந்து வாழ வேண்டும். இந்த தக்வாவுடைய வாழ்க்கை தான் எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு அடிப்படையான காரணமாக அம்சமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அந்த தக்வாவுடைய வாழ்க்கையை நசீபாக்கி எழுவானாக. நாம் எல்லோரும் தக்வாவுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கும் வெற்றிப்போமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் வாழக்கூடிய இந்த நாடு குஃபார்கள், காபிர்கள், அல்லாஹ்வை நம்பாதவர்கள், மாற்று மதத்தவர்கள் நிரம்பி வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் எப்படி இருந்தார்களோ அதே போன்று இன்றைய சூழ்நிலையும் எங்களுடைய நாட்டின் சூழ்நிலையும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரதானமாக, முக்கியமாக அந்த மாற்று மதத்தவர்களோடு வாழக்கூடிய அந்த காலத்தில் வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள், சொல்லி தந்திருக்கிறார்களோ, வாழ்ந்து காட்டினார்களோ, அதே வாழ்க்கையை நாங்கள் வாழும் பொழுது எப்படி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த மக்காவில் இருந்த மாற்று மதத்தவர்களை எல்லாம் அவர்கள் அவர்களுடைய மார்க்கத்திலே இருந்த நிலையிலும் கூட நபி அவர்களுக்கும், நபி அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட முஸ்லீம்களுக்கும் எல்லா நிலையிலும் உதவியாகவும் நல்லவர்களாகவும் வாழ்ந்ததை நாம் வரலாற்று ரீதியாக காண கிடைக்கின்றது. எனவே அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்கிறோம், இறந்த மாதம் என்கிறோம். இந்த மாதத்தில் எல்லா இடங்களிலும் மன்னர்களை பற்றி, நல்ல பண்புகள், அவருடைய குணங்களை பற்றி எல்லாம் பேசப்படுகிறது. குறிப்பாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அன்னாருடைய வாழ்க்கையிலிருந்து படிக்க வேண்டிய பாடம் ஏராளமாக இருந்தாலும் மிக குறிப்பாக சில விடயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அதுவே எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணமாக அமையும், மற்றவர்களுடைய நேர்வழிக்கும் அது காரணமாக அமையும். அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிலும் ஆற்றலிலும் திறமையிலும் அதிகாரத்திலும் மிக திறமை வாய்ந்தவர்களாக இருந்தும் கூட அன்னாரை அல்லாஹ் புகழும் பொழுது நீங்கள் பலமான அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் என்றோ, மிகப்பெரிய சக்தியுடன் இருக்கிறீர்கள் என்றோ, மிக சிறந்த ஒரு அறிவாளியாக இருக்கிறீர்கள் என்றோ அவர்களை அல்லாஹ் எங்களுக்கு அறிமுகப்படுத்தாமல் நபி அவர்கள் நீங்கள் மகத்தான குணத்திலே இருக்கிறீர்கள், மிக சிறந்த அதி உயர்ந்த ஒரு குணத்திலே இருக்கிறீர்கள் என்றுதான் நபி அவர்களை பற்றி அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். மூமின்கள் எல்லோரும் அறிவிலும் ஆற்றலிலும் செல்வத்திலும் செல்வாக்கிலும் பணத்திலும் பட்டத்திலும் பதவியிலும் மிக உயர்ந்திருந்தாலும் அல்லாஹ் பார்ப்பது அதுவல்ல, குணத்தை. குணம்தான் எங்களை மாற்று மதத்தவர்களுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்க செய்யக்கூடிய ஒரே அம்சமாக இருக்கிறது. எங்களுடைய அறிவு அல்ல, ஆற்றல் அல்ல, எங்களுடைய பலம் அல்ல, எங்களுடைய பட்டம் பதவிகள் அல்ல, ஒரு முஸ்லிமுடைய ஒரு குணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் இருந்தார்கள். அப்பொழுது அந்த பக்கத்தால் உஸ்மான் இப்னு மலூன் என்ற சஹாபி, அவர் அந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்திருக்க இல்லை, நபி அவர்களை கடந்து செல்கிறார். நபி அவர்கள் அன்னாரை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு அவர்களுக்கு தாவத் கொடுத்தார்கள், இஸ்லாத்தை விளங்கப்படுத்தினார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்தில் அதுவரையில் இஸ்லாம் பதியல்ல, உறுதியாக அல்ல. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஆயத் இறங்கியது. நபி அவர்கள் அந்த ஆயத்தை அந்த மனிதருக்கு ஓதி காட்டினார்கள். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாயி தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கரி வல் பகி யஅலுக்கும் லஅல்லக்கும் தஸக்கரூன் என்ற வசனம் அப்பொழுது தான் இறங்கியது. இந்த ஆயத்து இறங்கியதோட நபி அவங்க ஓதி காட்டினார்கள் அந்த மனிதருக்கு. அந்த மனிதர் சொல்கிறார், உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, அது வரையில இஸ்லாம் என்ற உள்ளத்துல இடம் பிடிச்சிருக்க இல்ல, இந்த ஆயத்தை கேட்டதோட என்னுடைய உள்ளத்துல இஸ்லாம் பதிந்து விட்டது. எவ்வளவு தாவத் கொடுத்தாங்க, எவ்வளவு பேசி இருப்பாங்க, ஆனா இந்த ஒரு வசனம் ஹுத்பாக்கள் எல்லாம் இமாம்கள் ஹதீப்மார் கடைசியாக இந்த ஆயத்தை ஓதுவார்கள். இந்த வசனம் இறங்கின மாத்திரத்தில் அவர் சொல்றார், இஸ்லாம் என்ற உள்ளத்தில் இடம் பிடித்து விட்டது, உறுதியாகிவிட்டது. இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறார், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாயி தில் குர்பா, மூன்று விஷயங்களை அல்லாஹ் ஏவுகிறார், அல்லாஹ் கட்டளை இடுகிறார், மூன்று விஷயங்களை அல்லாஹ் தடுக்கிறார், மொத்தமாக ஆறு விஷயம். அத முதலாவது சொல்றது இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி, நீதம், எல்லோருடனும் நீதத்தை கடைபிடிக்க, மனைவியுடன், பிள்ளைகளுடன், மாற்று மதத்தவர்களுடன், எல்லோருடனும் நீங்கள் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து உமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஒரு பிள்ளைக்கு நான் ஒரு அடிமையை நான் கிஃப்டாக கொடுத்திருக்கிறேன், உங்களை அதுக்கு விட்னராக வைக்க வந்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களோட ஒரு பிள்ளைக்கு கொடுத்தது போல எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்தீங்களா? சொன்னாங்க, இல்லை யார் ரசூலல்லாஹ், ஒருத்தருக்கு தான் கொடுத்தேன். சொன்னாங்க, இந்த அநியாயத்துக்கு நான் விட்னராக இருக்க மாட்டேன், நீதமாக நடங்க, பிள்ளைகளுக்கு இடையிலையும் நீங்க நீதத்தை கடைபிடிங்க. சொன்னாங்க, யார் மனைவிமார்களுக்கு இடையிலே நீதம் காட்டவில்லையோ அவர் கியாமத்திலே நாளையில் மிகப்பெரிய ஒரு பாவியாக, ஒரு நோய் பிடித்தவராக அல்லாஹ்விடத்தில் எழுப்பாட்டப்படுவார். குடும்ப மனைவிமார்களுக்கு பிள்ளைகளுக்கு இடையிலே நீதம். இதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு கண்ணியமான கௌரவமான ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணி களவெடுத்து விட்டால் கைவெட்ட வேண்டும். நபி அவங்கள்ட்ட எப்படி பேசுறது? இப்ப ஒரு முக்கியமான ஒரு சஹாபியை போட்டு பேசினாங்க, ஏதாவது முடிவு செஞ்சுக்கலாமா, கொஞ்சம் கைவெட்டாம ஒரு சலுகை தரலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தோட சொன்னாங்க, என்னுடைய மகள் பாத்திமா சொர்க்கத்தினுடைய பெண்மணிகளுக்கு தலைவி, என்னுடைய மகள் களவெடுத்தாலும் நான் கையை வெட்டுவேன் என்றார்கள். சொன்னார்கள், இதான் நீதம் என்று சொல்லி ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த நீதத்தை படித்தவர்கள், நீதத்திலே வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய காலத்தில் ஒரு யூதனுடன் தங்கள் நீதத்தை காட்டினார்கள். இஸ்லாமிய ஆட்சி நபியா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கவச உடுப்பு, யுத்தத்துக்கு பாவிக்கக்கூடிய ஒரு உடுப்பு, அது ரொம்ப பெருமதியானது. அது காணாம போயிடுச்சு. அது யகூதியுடைய ஒரு கையில் இருந்தது. ஆளை பிடிச்சு கொண்டு போனாங்க அந்த காலத்தில் இருந்த ஜட்ஜிடத்துல போய் சொன்னாங்க, இது என்னுடையது. அந்த யகூதி சொன்னா, இல்ல இது என்னுடையது. அந்த சுரை என்கிற நீதவான் கேட்டாங்க, அமீருல் மூமினின் கிட்ட, இஸ்லாமிய அரசர் கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு என்ன ஆதாரம்? சொன்னாங்க, ஆதாரம் சரியாக இல்லை, சரியான ஆதாரம் இல்லை. ஆனா இது அழிவுதான் அவங்களுக்கு உறுதி. யகூதி கிட்ட கேட்டா, நீ என்ன சொல்ற? சொன்னா, இது என்னுடையது. ஆனா இது அமீருல் மூமினின், இவர் பொய் சொல்ல போறதும் இல்லை அப்படின்னா. கடைசி தீர்ப்பு வழங்கினார் இஸ்லாமிய நீதி அரசர் யகூதிக்கு சார்பாக. இது எடுத்துக்கொண்டு போயிடும் உனக்கு வேதா. அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கறதுக்கு ஆதாரம் இல்லை, சரியான அட்டாட்சி இல்லை, ஆனால் அவங்களுக்கு இல்லை. அந்த யகூதி கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்தார். உடனே அலி ரலியல்லாஹு கையில இந்த கவசத்தை கொடுத்துட்டு சொன்னார், இது உங்களை தான், நான் உங்களோட பின்னுக்கால விரட்டி வந்த நேரத்தில் விழுந்தது நான் குறைக்கி கொண்டேன், இது உங்களை தான் வச்சுக்கல என்று சொல்லி போட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் உடனடியாக அந்த இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதற்கு அலுவல் இல்லாத்தான் அவர்கள் அந்த கவச உடுப்பை, நீ இஸ்லாத்துக்கு வந்துட்டாய் தானே, இது உனக்காகவே வச்சுக்க என்று ஹதியாவாக கொடுத்துட்டாங்க. அன்பானவர்களே, நீதம் நபி அவர்களும் தான், நபி அவர்களுக்கு பின்னால் வந்த சஹாபாக்களும் தான், முஸ்லீம்களுடன் மாத்திரமல்ல முஸ்லீம் அல்லாதவர்களுடன் தன்னுடைய நடைமுறைகளில் நீதத்தை காட்டும் பொழுது இஸ்லாத்தின் பக்கமாக ஈர்க்கப்படுகிறார்கள். அரபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கட்டளை, இந்த நீதத்தை கடைபிடிங்கள் வாழ்க்கையில், அது யாராக இருந்தாலும் சரி. அன்பானவர்கள், எங்களுடைய வாழ்க்கையில் நீதம் பெற வேண்டும். இதே போன்று இரண்டாவது அல் இஹ்சான், உபகாரம் செய்வது. உபகாரம் என்பது பணத்தாலும் குணத்தாலும், நபி அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, உபகாரம் செய்யுங்க. வஈதாயுல் குர்பா, மூணாவது உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு செலவழிங்க. இந்த மூணையும் அல்லாஹ் கட்டளை இடுகின்றார். நீதம் பொதுவாக எல்லோருக்கும் உபகாரம், குறிப்பாக உங்களுடைய உறவினர்கள், குடும்பஸ்தர்கள், அவர்களுக்கு உதவி செய்கிறது. மூன்று விஷயங்களை தடை செய்தார். வல் முங்கர் வல் பகி. ஃபஹ்ஷா என்கிறது அருவருப்பான, கீர்த்தனமான கெட்ட செயல்கள், கெட்ட பேச்சுகள், பாவகரமான செயல்கள், மக்களால் வெறுக்கப்படக்கூடியவைகள், மூங்கர் வல் பகி, அநியாயம் செய்வது. இந்த மூனையும் அல்லாஹ் தடை செய்கிறார். இவ்வளவு இஸ்லாம், இவ்வளவு அழகிய பண்புகளை, குணங்களை சொல்லக்கூடியதான் இஸ்லாமா என்று அந்த மனிதர் அந்த ஆயத்தை இறங்கின மாத்திரத்தை இஸ்லாத்தை விளங்கி அது இஸ்லாத்துக்கு வருகிறார். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய காலத்தில், எதிர்ப்புகள் நிறைந்த காலத்தில், அவர்கள் சில பெயர்களை காஃபிர்களுடைய வாயினால் பெற்றார்கள். முஸ்லீம்கள் சர்டிபிகேட் கொடுக்கறதுல காஃபிர்கள் நபி அவங்களுக்கு சில பெயர் சூட்டினார்கள். அதில் ஒன்றுதான் அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், துரோகமே செய்ய மாட்டார். இது எப்படி பெறுறது? வாழ்ந்து காட்டி, பேச்சில நடத்தையில நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாம நடந்து காட்டி பேரெடுத்தார்கள், நான் நம்பிக்கைக்குரியவர், சாதிக், நான் உண்மையாளன். இது யார் கொடுத்த பெயர்? காஃபிர்கள் கொடுத்த பெயர். இவர் உண்மையாளன், போய் சொல்ல மாட்டார். அன்பானவர்களே, நம்பிக்கைக்குரியவர், அதே போன்று உண்மை பேசக்கூடியவர். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆரம்ப காலத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை ஒரு போதும் வீணாக்க மாட்டான். என்ன காரணம்? நீங்க நல்லா படிச்சிருக்கிறீங்க, எத்தனை டிகிரி செஞ்சிருக்கிறீங்க, நீங்க பெரிய பட்ட பதவியில் இருக்கிறீங்க, அல்ல உங்களுக்கு கீழே நிறைய சக்தி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஒன்னும் சொல்ல இல்லை. சொன்னா அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான். எப்படி வீணாக்க மாட்டான்? இன்னக்கல்ல தஸிலு ரஹீம். சொன்னாங்க, நீங்க உங்களோட சொந்தக்காரர்கள், உறவினர்களை நீங்க சேர்ந்து வாருங்க. இன்னக்கல்ல தஸிலு ரஹீம் வ தஹ்மிலு கல். யாரெல்லாம் சமூகத்தில் முஸ்லிமோ முஸ்லீம் அல்லாதவர்களோ கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுடைய கஷ்டங்களை நீங்க சுமக்கிறீர்கள். தஸ்ஸிப்லில் மதூம், சம்பாதிக்க தெரியாத எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உழைச்சு கூட தெரியாது, சம்பாரிச்சு கூட தெரியாது, கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்க சம்பாத்தியத்துக்கு அவங்களுக்கு ஏற்பாடு செய்வீங்க, அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறீங்க. திடீர் திடீரென்று யாருக்காவது ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால், வியாபாரத்திலோ தொழிலோ குடும்பத்திலோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் அது விவசாயத்திலோ ஏதாவது சோதனை ஏற்பட்டால், நீங்க அந்த சோதனை ஏற்பட்டவர்களுக்கு உடனடியாக முன் வந்து உதவி செய்யறதுக்காகவே வந்திருந்தீங்க. இது யாரு சொல்றது? எந்த காலத்துல? அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏனைய குண பண்புகளை பத்தி பேசவில்லை. மக்கள்கிட்ட எடுத்த பெயர், மக்கள் நபி அவங்களை பத்தி எங்களுக்கு சொல்றாங்க, நபி அவங்க இப்படித்தான், இப்படி குணம் உள்ளவர், இப்படி பண்புள்ளவர், முஸ்லீம் காஃபிர் என்று வித்தியாசப்படுத்தி பார்க்காம தன்னுடைய வாழ்க்கையில உபகார தன்மையை காட்டினவர். அன்பானவர்களே, உபகாரம் என்கிறது, மக்களுக்கு உதவி செய்யறது என்கிறது, இது மக்களுடைய உள்ளத்தை இழுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மதத்தவர்களோடு தன்னுடைய நடவடிக்கையை எப்படி அமைத்துக் கொண்டார்கள்? நீதம், உபகாரம், இந்த ரெண்டையும் வைத்துத்தான் அமைத்தார்கள். உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்தது யார்? ஒரு யகூதி. நபி அவர்களுக்கு நஞ்சு போட்டு, விஷம் போட்டு, நஞ்ச ஊட்டி சாப்பாடு கொடுத்ததும் ஒரு யகூதி பெண்மணி. அவங்க நபி அவங்க கொலை செய்யல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் சிரமம் கொடுத்த ஒரு கூட்டம் இருந்திருந்தால் அது யகூதிகள் தான். அப்படி இருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களோடு மிக நெருங்கி பழகினார்கள், உறவு வைத்திருந்தார்கள். சொன்னாங்க, மதீனாவுக்கு போறதுக்கு முன்னால மக்காவில வச்சு அந்த மாற்று மதத்தவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல விடயங்களில் அவர்களோடு இணைந்து சேர்ந்து அவர்களோடு உடன்படிக்கையும் செய்து கொண்டார்கள். மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு முக்கியமாக இருந்தவர்கள் யூதர்கள். அந்த யூதர்களோடு ஒரு பெரிய ஒரு ஒப்பந்தம் செய்து, எங்களுக்கு மத்தியில் சண்டை இல்லை, நாங்கள் சண்டை பிடிச்சிக்கிற மாட்டோம், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறேன், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிற, உங்களுக்கு யாராவது தாக்க வந்தால் நாங்கள் உதவி செய்வோம், உங்களுக்கு யாராவது தாக்க வந்தால் நீங்கள் உதவி செய்யணும், எங்களை தாக்க வந்தால் நீங்கள் உதவி செய்யணும் என்று பல ஒரு 12-13 விஷயங்களை உள்ளடக்கி ஒரு ஒப்பந்தத்தை எழுதி அந்த யூதர்களோடு ஒரு சுமூகமான ஒரு அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களுக்கு வேலை செஞ்ச வீட்டுக்கு வந்து வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு ஆள் தான் ஒரு யகூதி. அந்த யகூதி சுகமில்லா போயிட்டார். மௌத்துடைய சந்தர்ப்பம் இப்ப அவருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த யகூதியுடைய வீட்டுக்கு போனார்கள். வீட்டுக்கு போய் நோய் விசாரிச்சார்கள். பார்த்தா அவரு சக்கராத்திரிய நேரத்தில் இருக்கிறாரு. தாவத்தும் கொடுத்தாங்க, அவர் இஸ்லாத்தியத்துக் கொண்டாரு, அல்லாஹ் புகழ்ந்து கொண்டு வந்தாங்க, அது ரெண்டாவது விஷயம். ஆனா அந்த பொல்லாத காலத்தில், யகூதிகள் எல்லாம் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கூடிய காலத்துல கூட, நபி அங்க ஒரு யகூதியே தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு ஒரு வேலைக்காரராக வச்சிருந்தாங்க. சுகமில்லா நேரத்தில் நோய் விசாரிக்க போனாங்க என்றிருந்தால், அன்பானவர்களே, யோசிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு அவர்களோடு ஒரு நல்ல பண்பை, தன்னுடைய குணங்களை காட்டுவதற்கு ஒரு வழியாக அமைத்துக் கொண்டார்கள். நபி அவர்கள் மௌத்தா போற நேரத்தில், நபி அவங்க மௌத்தா போகக்கூடிய நேரத்தில், வதிரவும் மர்ஹூனத்துன் இந்த யஹூதி, நபி அவர்களுடைய ஒரு கவசம், ஒரு யுத்தத்தில் பாவிக்கக்கூடிய ஒரு கவச உடுப்பு யஹூதியுடைய வீட்டில் ஈடாக வச்சு, அதுக்கு நபி அவங்க சில கோதம்களை மாவுகளை கடனாக எடுத்திருந்தாங்க. ஒரு யகூதியுடைய இடத்துல, யகூதி கிட்ட அதை ஈடு வச்சு அவங்க உணவுப் பொருட்களை வாங்கியிருந்தாங்க. உம்மத்துக்கு காட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நாங்க பிரிந்து வாழ வேண்டியவர்கள் அல்ல, நாங்க மாற்று மதத்தவர்களோடு எங்களுடைய சகவாசம், எங்களுடைய தொடர்புகள், அவர்களோடு எங்களுடைய சம்பந்தங்கள் இது இருக்க வேண்டும். ஆனா எப்படி இருக்க வேண்டும்? நீதம், உபகாரம் என்ற அடிப்படையில் இதை அமைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது உபகாரம் என்ற பண்பை எங்கிட்ட கொண்டு வருவோமோ உதவி செய்யறது, கஷ்டப்படுறாங்க உதவி புடுறது, நோய் வாய்ப்பட்டாங்க நோய் விசாரிக்க போறது, இறந்துட்டாங்க அவன் ஜனாதால கலந்து கொள்றது. ஒரு நாள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மதீனால இருக்கும் பொழுது ஒரு யகூதியுடைய ஜனாதா போனது, உட்கார்ந்து கொண்டிருந்த நபி அவர்கள் எழுப்பி நின்றார்கள். ஒரு கேட்டான், யார் ரசூலுல்லாஹ், இது யகூதியுடைய ஜனாதா தானே, ஏன் எழும்புறீங்க? சொன்னாங்க, அலைஸ நஃப்ஸன், சொன்னாங்க அது ஒரு ஆத்மா இல்லையா, அது ஒரு உயிர் இல்லையா, அது யகூதி, அவன் நஸ்ரானி, அவன் அவர் புத்திஸ்ட், இவர் முஸ்லீம், இவர் ஹிந்து, அல்ல சொன்னாங்க ஒரு உயிர் இல்லையா. எழும்பி நின்று காட்டினார்கள், அன்பானவர்களே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் குணத்தால் இன்று மாற்று மதத்தவர்களுடைய உள்ளத்தை நாங்கள் வெற்றி அடைய முடியும். இந்த உலகத்தில் முஸ்லீம்கள் என்றால் பயங்கரவாதிகள், இஸ்லாம் என்றால் பயங்கரவாதத்தை தூண்டக்கூடியது என்ற ஒரு படம் உலகத்துக்கு காட்டப்படுகிறது, உலகத்துக்கு காண்பிக்கப்படுகிறது. இதை இல்லாமாக்குறதுக்கு பல முயற்சிகள் மக்கள் செய்யறாங்க. எல்லா முயற்சிகளும் எழுத்து ரீதியாகவும் இன்றைக்கு பல முயற்சிகள் நடக்குது. இஸ்லாம் என்றால் இப்படி என்று புத்தக கணக்கில் எழுதுறாங்க. இன்றைக்கு புத்தகங்கள் கிடைக்குது, இஸ்லாம் இவ்வளவு அழகான இஸ்லாம் என்று எழுதுறாங்க. அன்பானவர்களே, இஸ்லாத்தை மாற்று மதத்தவர்கள் விளங்குறது எழுத்தால் அல்ல, ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையை பார்த்து. ஒரு முஸ்லீம் வாழ்ந்து காட்டுறாரு தன்னுடைய அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ள காஃபிர்களோடு உறவு வச்சு உதவி செய்து அவர்களுக்கு அவருடைய கஷ்டங்கள்ல பங்கு கொண்டு அவருடைய கவலை துக்கங்கள பங்கெடுத்து ஒரு முஸ்லீம் வாழ்ந்து காட்டுகிறார். இந்த காஃபிரான மனிதருக்கு இஸ்லாம் பயங்கரவாதம், முஸ்லீம் பயங்கரவாதி என்று சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது போய், நாங்க முஸ்லீம்களோட தானே வாழ்றோம், முஸ்லீம்களை பத்தி எங்களுக்கு தெரியும், அவருடைய குணங்களை பத்தி எங்களுக்கு தெரியும், அவருடைய பண்புகளை பத்தி எங்களுக்கு தெரியும். முஸ்லீமுடைய வாழ்க்கை தான் இஸ்லாத்த உலகத்துக்கு மாற்று மதத்தவர்களுக்கு காட்டக்கூடிய ஒரே வழியாக இருக்கிறது. அன்பு ரசூல் அன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உபகாரத்திலே மிக பிரதானமான ஒரு உபகாரத்தை எங்களுக்கு காட்டி தந்தார்கள். அதுதான் மக்கா வெற்றின்னு சொல்றோமே நாங்க. மக்கா வெற்றின்டா சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சந்தோஷமான நாள். அது எப்படியான வெற்றி? மக்கத்தில் வாழ்ந்த சஹாபாக்களை துரத்தி விரட்டி அவனுடைய வீடு வாசல் எல்லாத்தையும் பறிமுதல் செய்து பறிச்செடுத்து, காணி பூமிகளை பறிச்செடுத்து, சொத்து செல்வங்களை பறிச்செடுத்து வெறும் கையோடு அடிச்சு விரட்டப்பட்டார்கள் பலர். அவங்க தான் வாராங்க மக்காவை வெற்றி கொள்றதுக்கு. மக்கா வெற்றி ஒவ்வொருத்தர் உள்ளத்துல விண்ணைக்கும், நான் இவனை கொல்லணும், நான் இவன்கிட்ட பழி வாங்கணும், இவனை நான் ஜெயில போடணும், நான் இவனை களத்தறுக்கணும், எனக்கு இப்படி அநியாயம் செஞ்சவன், எத்தனை பேர் உள்ளத்துல வைராக்கியம் வைக்கும். அன்பானவர்களே, சஹாபாக்கள் 10,000 பேர் கொண்ட படையோடு வாராங்க, மக்கா வெற்றி, நிச்சயமாக வெற்றி. இப்போ ஒரு சஹாபி சத்தம் போடுறார் ஆவேசத்தில், அல்யௌம யௌமுல் மல்ஹமா, இன்று மிகப்பெரியதோர் போர் நடக்க போகிறது. போரண்டா வாழ்க்கையிலே கண்டிக்க மாட்டாங்க அப்படி ஒரு யுத்தம் நடக்க போகிறது. அல்யௌம துஸ்தஹல்லுல் ஹுர்மா, இன்று என்னெல்லாம் கௌரவம் கண்ணியமான விஷயங்களோ எல்லாம் சின்ன பின்னமாக்கப்படும், எல்லாம் ஹலாலாக்கி கொள்ளப்படும். அல்யௌம அதல்லல்லாஹு குரைஷா, குரைஷி காஃபிர்களை அல்லாஹ் இன்று கேவலப்படுத்த போகிறான், அவர்களை கீர்த்தனமாக்க போகிறான். பாருங்க முஸ்லீம்கள் எப்படி ஆக போறாங்க. வீரம் பேசிக்கொண்டு வந்தார். உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை பேசின லீடர் சாத் இப்னு உபாதா, அவட கையில் இருந்த கொடியை பறிச்செடுத்து லீடர்ஷிப்ப கையில இருந்து எடுத்து அவருடைய மகண்ட கையில சாது கிட்ட கொடுத்தாங்க, பாப்பா கிட்ட கொடுத்த அந்த லீடர்ஷிப்பையும் பொறுப்பெடுத்துட்டாங்க. எடுத்துட்டு மக்களுக்கு அறிவிக்க சொன்னாங்க மூன்று விஷயங்களை. அல் யௌம யௌமுல் மர்ஹமா சொன்னார், இன்றைய தினம் உறவுகளை இரக்கம் காட்டும் தினம், இன்று யுத்தத்துக்குரிய நாள் அல்ல, இரக்கம் காட்டும் நாள், கருணை காட்டும் நாள் இன்று. அல் யௌம் அஸ்ஸல்லாஹு ஃபீஹி குரைஷா, இன்று குரைஷி காஃபிர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தக்கூடிய நாள் இது. கேவலப்படுத்த மாட்டான், கண்ணியப்படுத்துவார். இன்று கண்ணியம் பாதுகாக்கப்படும், கண்ணியம் பாலாக்கப்பட மாட்டாது, ஒவ்வொருத்தருடைய கண்ணியமும் பாதுகாக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சந்தோஷமான தினத்தில் என்ன மக்களுக்கு அறிவித்த செய்தார்கள்? கருணை காட்டும் தினம், குரைஷி காஃபிர்களை கண்ணியப்படுத்தும் தினம், கௌரவம் எல்லாம் பாதுகாக்கப்படும் தினம் என்று மக்களுக்கு அறிவிக்க சொல்லியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, பழிவாங்க முடியாதா?
எத்தனை பேருக்கு பழிவாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, திறமை இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது. இல்ல, இஸ்லாம் அதை சொல்லையில், இஸ்லாம் அதுக்கு வர இல்லை. இஸ்லாம் பழிவாங்கும் மார்க்கம் அல்ல, இஸ்லாம் மண்கொள்ளை அடிக்கும் மார்க்கம் அல்ல, இஸ்லாம் மற்றவர்களை கொண்டு குவிக்கும் மார்க்கம் அல்ல. இது கருணையின் மார்க்கம், உபகாரம் செய்யும் மார்க்கம், மனிதர்களை மனிதர்கள் என்று பார்க்கக்கூடிய மார்க்கம். எனவே அன்பானவர்களே, சரியான ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக ஒரு நிலைமையை உருவாக்கி தந்திருக்கிறார். எனவே நாங்கள் இப்படியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முஸ்லீம்களாகிய நாங்கள் மாற்று மதத்தவர்களோடு நீதம் பண உபகாரம், பணத்தினால் உபகாரம், குணத்தினால் உபகாரம், இந்த ரெண்டு விதமான உபகாரத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் விரைவாகவும் அழகான முறையிலும் நாங்கள் காட்டுவதற்கு முயற்சிக்க வேண்டும். எப்போது இந்த பண்புகள் எங்களிடத்தில் வருவோமோ, நிச்சயமாக மாற்று மதத்தவர்களுடைய உள்ளத்திலே இதுதான் இஸ்லாம் என்கிற காட்சி அவர்களுக்கு காண்பிக்க வரும். உலகம் முழுதும் இஸ்லாத்தை பற்றிய ஒரு கேவலமான காட்சியை காட்டினாலும் நம்ப மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறைஞ்சபட்சம் சொல்லுவாங்க, எங்கட நாட்டிலேயே முஸ்லீம்கள் அப்படி இல்லை, எங்கட நாட்டு முஸ்லீம்கள் அப்படி இல்லை, எங்க உள்ள முஸ்லீம்கள் அதுக்கு நேர் மாற்றம், நல்ல பண்புள்ளவர்கள், குணம் உள்ளவர்கள், எங்களோடு சேர்ந்து வாழக்கூடியவர்கள் என்கிற ஒரு சாட்சியத்தை அவர்களே முன்வைப்பார்கள். அவர்களுடைய ஹிதாயத்துக்கு எங்களுடைய வாழ்க்கை காரணமாக அமையும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுடைய வாழ்க்கையை சீராசி அல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்களுடைய குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்தல்வாயாக. புனித தீன் இஸ்லாத்தை நூற்றுக்கு நூறு பின்பற்றக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கும் எதிராக போடப்படக்கூடிய திட்டங்களை எல்லாம் இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கும் சாதகமாக்கி அல்வாயாக.